الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر أن الله يسبح له من في السماوات ومن في الأرض والطير صافات كل قد علم صلاته وتسبيحه والله عليم بما يفعلون. وقال النبي عليه الصلاة والسلام أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة. صدق رسول الله صلى الله عليه وسلم. على وسارلالنم நிகரத் அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தா போகிறது. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாடியும் சென்று சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எங்கள் உயிர்மினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ள அனைத்து பொருட்களையும் படைப்பினங்களையும் சாதனங்களையும் நமக்காக மனிதர்களுக்காக படைத்து மனிதர்களை மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக படைத்ததாக குர்ஆன்ல கூறுகின்றான். குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் அனைத்து மனிதர்களையும் ஜின் இனங்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர படைக்கவில்லை. முழு மனித இனத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய படைத்தேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வணக்கங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் பல வகையான வணக்கங்கள், உடலால் மாத்திரம் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள், பொருளால் மாத்திரம் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள், உடலாலும் பொருளாலும் சேர்ந்து செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் என்று பல வகையாக பிரிக்கலாம். உடலால் செய்யப்படக்கூடிய வணக்கம் தொழுகை, நோன்பு, பொருளால செய்யப்படக்கூடிய வணக்கம் ஜகாத்து, உடலாலும் பொருளாலும் சேர்த்து செய்யப்படக்கூடிய வணக்கம் ஹஜ். ஆனால் இந்த வணக்கங்களில் சில நெகிழ்வு போக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சில சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் சிலர்களுக்கு இந்த வணக்கங்கள் செய்ய முடியாத பட்சத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கின்றான். உதாரணமாக ரமதானுடைய மாதம் ஆகுமான அனுமதிக்கப்பட்ட பிரயாணம், அந்த பிரயாணத்திலே நோன்பு பிடிப்பது அவருக்கு சிரமம் என்றால் நோன்பை விட்டுவிட்டு இன்னும் ஒரு காலத்தில் பின்னொரு காலத்தில் பிரயாணம் அல்லாத நேரத்தில் கதா செய்யலாம். அதே மாதிரி ஹஜ் ஒருவருக்கு கடமையாகி விட்டது,
அவளுடைய அவருடைய உடல்ல அவருடைய பொருள்ல இரண்டுக்கும் வசதி இருக்கின்றது. ஆனால் போக்குவரத்துக்குரிய சாதகமான சூழல் இல்ல, விமான ஏற்பாடுகள் இல்ல. கடந்த காலங்களில் அந்த கொரோனா காலங்களில் ஏர்போர்ட்டுகள் மூடப்பட்டிருக்கின்றன, அல்லது பலவிதமான சிரமங்கள் இருக்குகின்றது. பிரயாணத்திற்கென்றால் அதற்கும் அவருக்கு அனுமதி இருக்குது. ஜகாத் ஒரு வருடம் பிறை கணக்குப்படி பூர்த்தியாக ஆக வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியாகாவிட்டால் அல்லது ஜகாத்துடைய நிசாப் என்று சொல்லக்கூடிய அளவை ஒருவர் அடையாவிட்டால் அவரின் மீது ஜகாத் கடமை இல்லை. ஆனால் இவைகள் அனைத்திற்கும் மாற்றமாகத்தான் தொழுகை என்று சொல்லக்கூடிய அமல் வணக்கம். இதை எந்த நேரத்திலேயும் எந்த கட்டத்திலேயும் யாரும் இதை விடுவதற்கு அனுமதி இல்லை. இந்த தொழுகையை நாங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள மற்ற படைப்பினங்களும் நம்முடன் சேர்ந்து இந்த தொழுகையுடைய வணக்கங்களில் ஈடுபடுகின்றன. மலக்குமார்களும் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உலகம் படைக்கப்பட்டது முதல் கயாம நாள் வரைக்கும் வானத்தில சில மலக்குமார்கள் நின்ற நிலையிலேயும் ருக்குலையும் சுஜூதிலையும் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதாக நபி அவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள். சில படைப்பினங்கள் கூட அல்லாஹுவை சஜிதா செய்கிறது. அந்நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், நட்சத்திரங்களும் மரங்களும் அல்லாஹுவை சஜிதா செய்கின்றது. அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த் வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாப்பு வகதீரும் மினன் நாஸ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பார்க்கவில்லையா, வானத்திலே உள்ளவர்களும் பூமியிலே உள்ளவர்களும் வானத்திலே உள்ளவைகள் வஷ்ஷம்சு வல் கமர் சூரியன் சந்திரன் ஒன்னுஜூம் நட்சத்திரங்கள் ஒரு ஜிபால் மலைகள் ஒஷகர் மரங்கள் ஒக்க தீரும் மினன், அதாவது அதிகமான மிருகங்களும் பறவைகளும் மனிதர்களும் சஜதா செய்வதாக குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆனால் சில வேளை நாம் செய்வதற்கு சில வித்தியாசங்களாக இருக்கலாம். ஆனால் எல்லா படைப்பினங்களும் மனிதர்களுடன் இணைந்து கூட்டாக சேர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கம் என்றால் அது தொழுகை தான். மீரான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆரம்ப காலத்திலிருந்தே நபிமார்களின் மீது இந்த தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கியிருந்தான். நேரங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், அதனுடைய முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தொழுகையை பொதுவாக கடமையாக்கியிருந்தான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிரபல்யமான அந்த துஆ, அவர்கள் தன்னுடைய மனைவியையும் பச்சிளம் பாலகனையும் மனித சஞ்சாரமற்ற இடத்திலே விட்டு விட்டு கொஞ்சம் தூரத்திலே வந்து அவர்களை கேட்ட துஆவுலேயும் ரப்பனா லியுகீமு ஸலா வஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ், இவர்கள் என்னுடைய மனைவியும் பிள்ளையும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக மக்களுடைய உள்ளங்களை இவர்களின் பக்கம் திருப்பி விடுவாயாக, இவர்கள் தனியாக இருக்கிறார்கள், அதனால் இவர்களுடன் சேர்ந்து தொழுகையை தொழ வேண்டும், அதனால் அதற்காக மக்களை இவர்களின் பக்கம் திருப்பி விடுவாயாக என்று துஆவும் செய்திருக்கிறார்கள். ஹதரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஅபுதுனி வஅகிமி ஸலாத லிதிக்ரி, என்னை மாத்திரம் நீங்க வணங்கணும், வணங்கப்படுவதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை, என்னை நீங்க சொல்லுங்கள் என்னை ஞாபகம் செய்வதற்காக. திக்ருகளிலே ஆக பெரிய திக்ரு தான் தொழுகையுடைய திக்ரு. அதுல தொழுகையில முழுக்க முழுக்க தக்பீர் கஸ்மிலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு விதத்தில அல்லாஹுவை ஞாபகம் செய்கிறோம். கராத்தின் மூலமாக, தஸ்பீஹின் மூலமாக, தஹ்மீதின் மூலமாக ஒவ்வொரு வகையில் அல்லாஹுவை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை வ ஔசானி பி ஸலாத்தி வ ஸகாத்தி மா துன்து ஹய்யா, நான் உயிருடன் இருக்கிற வரைக்கும் தொழும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் அல்லாஹ் எனக்கு வசிய செய்ததாக ஹஜ்ரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னதை குர்ஆன் அல்லாஹ் பதித்து வைத்திருக்கின்றான். உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்கள், ஏன் மலக்குமார்கள், சில நேரங்களில் பறவைகள் மிருகங்கள், மனிதர்களுடன் சேர்ந்து இந்த தொழுகை அந்த அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. மற்ற அமல்களை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பித்தான் கடமையாக்கினான். ஆனால் தொழுகையுடைய உடைய மாத்திரம் எந்த அளவுக்கு இந்த தொழுகைக்கு முன்னால சொல்லப்படக்கூடிய பாங்கு, இதையும் வகையின் மூலமாக சில சகாபாக்களுடைய கனவுகளின் மூலமாக காட்டி பாங்கை எந்த முறையிலே சொல்லணும் என்பதையும் வகையின் மூலமாக தெளிவுபடுத்தினான். அதற்கு பின்னால வுது, இப்னு மாஜாவுல வந்திருக்கிற ஹதீஸ், அல்லமனி ஜிப்ரீல் அல் வுது, ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் எனக்கு வுது செய்யற முறையையும் வந்து கற்று தந்தார்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த தொழுகையை கொடுப்பதற்காக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் அழைத்தான். நபி அவர்கள் ஒரே ஒரு இரவுல சாதாரணமான பிரயாணம் அல்ல, மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் அங்கிருந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது இரண்டாவது ஏழு வானம், அதற்கு பின்னால் அல்லாஹுடைய அருஷ், அதற்கு பின்னால் அல்லாஹுடைய குருசி, அதற்கு பின்னால சித்ரத்துல் முன்தஹா சூரத்துல் நஜ்மல அல்லாஹ் மிக விரிவாக கூறுகின்றான். அதையும் தாண்டித்தான் அல்லாஹுடைய தர்பாரில் அல்லாஹுவை சந்திக்கின்றார்கள். சமீபத்தில் தெரியும், இந்தியாவிலிருந்து ஒரு விண்கலத்தை அனுப்பினார்கள் சந்திரனுக்கு. அந்த ஒரு துணைக்கோள், உலகக்கூடிய ஒரு துணைக்கோள் தான் சந்திரன். சந்திராயன் 3 என்று சொல்லக்கூடியதை அனுப்பினார்கள். 40 நாட்களில் அது போய் இதற்கு முன்னால மற்ற நாடுகள் அனுப்பாத ஒரு வித்தியாசமான இடத்திற்கு அனுப்பி அதை பெரும் ஒரு சாதனையாக கருதினார்கள். ஆனால் அது முதலாவது வானத்திலிருந்து எவ்வளவோ கீழே இருக்கின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவுல 7 வானங்களையும் அரிஷையும் குருசியையும் அல்லாஹுடைய சித்திரத்தில் முன்தகாவையும் தாண்டி லௌஹுல் மஹ்பூல் அந்த பலகையில் எழுதக்கூடிய எழுத்து சப்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக சென்றார்கள். சும்மா காப கௌதைனி அவ் அதனா, இந்த அளவுக்கு என்றால் 2 வில்லுகளுடைய அம்பு எவ்வளவு சமீபமாக இருக்கிறதோ அதை விட சமீபமாக அல்லாஹுடத்தில் சென்று அல்லாஹு தன்னுடைய அடியாருக்கு நபிக்கு எதை வகையாக அறிவிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் தான் இந்த தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி கொடுத்தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 5 நேர தொழுகை என்று தான் அல்லாஹ் சொன்னான். ஆனால் ஒவ்வொரு தொழுகையை எந்த நேரத்திலே தொழ வேண்டும் என்பதை அடுத்த நாள் காலையில் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் திருமீதில மிக மிக விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தொழுகை கடமையான உடனேயே அடுத்த நாள் காலையில ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் முதலாவது வருகின்றார்கள் ஹரம் ஷரீஃபுல மஸ்ஜிதுல் அக்ஸா. ஹரம் காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் இமாம், நபி அவர்கள் மாமூம். சூரியன் நடு உச்சிக்கு வந்து கொஞ்சம் விலகியதோட புகருடைய தொழுகையை கொடுக்க வைக்கிறார்கள். ஒரு பொருள் அதனுடைய அளவுக்கு சூரியனுடைய அந்த வெளிச்சத்துடைய நிழல், உதாரணமாக ஒரு பேனை அல்லது ஒரு பென்சிலை நாம் வைத்தோம் என்றால் அந்த பேனை அந்த பென்சிலுடைய அளவுக்கு அந்த சூரியனுடைய நிழல் வந்த நேரத்தில் அசருடைய தொழுகையை தொழுக வைத்தார்கள். நோன்பாளிகள் நோன்பு திறக்கிற சூரியன் மறையிற அந்த ஆரம்ப வேலையிலேயே மகிழ்வுடைய தொழுகையை தொழுக வைத்தார்கள். செந்நேகம் மறைந்த உடனேயே தைஷா தொழுகையை தொழுக வைத்தார்கள். அடுத்த நாள் காலையில அதாவது நோன்பு பிடிக்கிறவர்கள் தன்னுடைய சஹர் சாப்பாட்டை முடித்துக் கொள்கின்ற அந்த ஆரம்ப வேலையில ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுக வைத்தார்கள். இரண்டாவது நாள், முதலாவது நாள் அசரு தொழுதற்கு கொஞ்சம் முன்னால, இரண்டாவது நாளுடைய துஹர் தொழுகைய முதலாவது நாள் அசரு தொழுதற்கு கொஞ்சம் முன்னால் உள்ள அந்த நேரத்தில் இரண்டாவது நாளுடைய துஹரை தொழுக வைத்தார்கள். இரண்டாவது நாளுடைய அசரு தொழுகைய ஒரு பொருளுடைய டபல், உதாரணமாக ஒரு ஒரு பிச்சோலோ ஒரு பேனையோ அதனுடைய டபலுடைய அளவுக்கு நிழல் வந்த நேரத்தில் அசருடைய தொழுகையை தொழுக வைத்தார்கள். மஹ்ரிபும் ஆரம்ப வேலையில இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுக வைத்தார்கள். கிட்டத்தட்ட இமாம்கள் ஒரு 1.5 2 அதாவது இஷாவுடைய நேரம் வந்ததற்கு பின்னால்தான் இரண்டாவது நாளுடைய இஷா தொழுகையை ஜமாஅத்தாக தொழுக வைத்தார்கள். இரண்டாவது நாளுடைய ஃபஜ்ருடைய தொழுகையை சூரியன் உதயமாகுவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னால இப்பதான் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது, அந்த நேரத்தில் ஃபஜ்ரை தொழுக வைத்து விட்டு ஹாதல் வக்து ஃபீமா பைன ஹாதைனில் வக்தைன், அவரோட உம்மத்திற்கு தொழுகையுடைய நேரம் இந்த இரண்டு நேரத்திற்கு உட்பட்ட நேரம் தான் என்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். இந்த ஹதீஸை வைத்துத்தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா, இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா இரண்டு பேர்களும் தொழுகையுடைய நேரங்களை வகுத்து தந்தார்கள். இரண்டு பேர்கள் வகுத்ததும் சரி, இரண்டு பேர்களும் எடுத்தது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்து காட்டி அந்த அமலை வைத்து உம்மத்திற்கு இலகுவாக. அதனால்தான் ஷாஃபி மதஹபுல துஹருடைய நேரம் வந்தவுடனே தொழுகின்றோம். அசல் அதனுடைய ஆரம்ப வேலையில மூணே கால் மூணரை மூணே முக்கால், மக்ரிப் ஆரம்ப வேலையில ஐஷா பாங்கு சொன்னதோடு ஒரு 10-15 நிமிஷம், ஃபஜ்ரும் பாங்கு சொல்லி ஒரு 20-25 நிமிஷம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முதல் நாள் அமலை தெரிவு செய்து இந்த ஐந்து கால தொழுகையை ஆரம்ப வேலையில தொழுவது மிகவும் நல்லது என்று கூறியிருக்கிறார்கள். இரண்டாவது நாளுடைய அமலை தான் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அங்க நாங்க பார்க்கலாம். அசருடைய முகருடைய தொழுகையை கொஞ்சம் தாமதித்து சொல்வார்கள். எங்கட நாட்டில் அநேகமாக 12:30 ஒரு மணிக்கு மாதிரி ஹனஃபி சகோதரர்கள் சொல்லுவார்கள். மற்ற நாடுகள்ல இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல சமரல முகர 3 மணிக்கு சொல்லுவார்கள், அசர் 6:30 7 மணிக்கு சொல்லுவார்கள், வளமையாக இங்கே 4:45 அசரை பிற்படுத்தி சொல்லுவார்கள், மகரி ஆரம்ப வேலையில சொல்லுவார்கள், எஷாவையும் பிற்படுத்தி சொல்லுவார்கள், பஜரையும் வாங்க சொல்லி ஒரு 45-50 நிமிடங்களுக்கு பின்னால்தான் அங்கே ஜமாஅத்து நடக்கும். இரண்டு சாராருக்கும் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்து காட்டிய அந்த அமல் ஆதாரப்பூர்வமானது. அதனால இரண்டு இமாம்களும் செய்வது சரி. நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றா, எங்கட தொழுகைக்கு எப்படி நாங்க உதவு செய்யணும், தொழுகையை எப்படி தொழணும், இந்த நேரத்திலே நாங்க தொழணும், அதை யாரும் இந்த சட்டத்திலையும் விடுவதற்கு அனுமதி இல்லை. ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், பெண்களுடைய அந்த ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய பெரியதுடைய டைம், குழந்தையை பெற்றெடுத்த அந்த லிபாசுடைய டைமை தவிர வேற எந்த கட்டத்திலேயே தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. முழு செய்வதற்கு நீர் இல்லாவிட்டால் தயம்மும் செய்வதற்கு மண் இல்லாவிட்டால் மண் இனத்தை சார்ந்ததில் அடித்து சொல்லலாம். உதாரணமாக நாங்கள் பிரயாணங்கள் இருக்கிறோம், வெளிநாடுகளிலேயோ உள்நாட்டிலேயோ ஹைவேல இருக்கிறோம், அல்லது விமானத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம், விமானத்தில் நீருடைய ஏற்பாடு, தண்ணீர் அங்கே வெறும் வெளிவாசலுக்கு போவதற்கு மாத்திரம் தான் ஏற்பாடு, அங்கே உதவு செய்வதற்கு ஏற்பாடுகள் அல்ல, உதவு செய்வதையும் உலமாக்கல் ஆதரிப்பதில்லை. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அப்ப அங்கே மண்ணும் இல்ல, என்ன செய்யலாம், தொழுகையை கல்லாவாக்க அனுமதி இல்லை. ஒன்று உதவு செய்து கொண்டு நாங்கள் சென்றிருக்கோம், அப்படி உதவு இல்லாவிட்டால் அந்த விமானத்தில் ஏதாவது ஒரு பாகத்தில் வேற மதஹப், இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மதஹபை பின்பற்றி இந்த இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மதஹபில மண் இனத்தை சார்ந்ததில் தயமும் செய்யலாம். அது சுத்தமான மண்ணாக இருக்கணும் என்பது அவர்களுடைய மதஹபில கட்டாயம் இல்லை. மண் இனத்தை சார்ந்தது, அது பலகையாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் உள்ள அநேகமானவைகளுடைய அடிப்படை அது மண்ணால் உருவானது. அதனால் அந்த மதுகபை ஃபாலோ பண்ணி தயமும் செய்து தொழுகையை தொழுது, அதற்கு பின்னால மீண்டும் ஊருக்கோ வீட்டுக்கோ வந்ததற்கு பின்னால அந்த தொழுகையை நீட்டி தொழணும். யுத்த பலம் போர் முனையாக இருந்தாலும் சரி, தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. போர் முனையில் எப்படி தொழணும் என்பதையும் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். போர் முனை யுத்த பலம், அங்கே அல்லோட கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பலர்களுடைய உடல்கள் கீழே சாய்ந்திருக்கும், பலர்களுடைய கழுத்து தலை வெட்டப்பட்டிருக்கும், இன்னும் பலர்களுடைய கை கால்கள் வெட்டப்பட்டிருக்கும், சில நேரங்களில் இரத்தம் ஓடும், இரத்தம் ஒடியும், அந்த நேரத்திலேயும் தொழுகையை விட அனுமதி இல்லை. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், ஒரே இடத்துல நின்று கொண்டு நீங்க யுத்தமும் செய்யணும், தொழுகையை கதாவாக்க இயலாது, அந்த நேரத்தில் நீங்க தொழுகையை தொழுதுதான் ஆகணும், ஆனா ஒரே இடத்துல உங்களால நின்று சொல்ல முடியாட்டி நீங்க நடந்து நடந்து அல்லது உங்களோட குதிரையில உங்களோட ஒட்டகங்கள்ல பிரயாணம் செய்து செய்து நீங்க என்ன செய்யணும், தொழுகையை தொழுது முடிக்கவும் வேண்டும், யுத்தங்கள்ல ஈடுபடவும் வேண்டும். அந்த நேரத்துல கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவ்வளவு மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் தொழுகை. அந்த தொழுகையுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் படித்து கொடுத்து, நபி அவர்கள் கூட புகாரியில வருது, சில நேரங்களில் மின்பரில் இருந்து அவர்கள் கியாம் ருக்ஊ செய்துவிட்டு சுஜூதுக்கு கீழே இறங்கி அவர்கள் நிலத்தில் சுஜூது செய்து அவர்கள் சொல்வார்கள், நான் இந்த மாதிரி தொழுதெல்லாம் தம்மூபி ஒளித்தா அல்லமோ பலாசி, நீங்க என்னுடைய தொழுகையை பார்க்கணும், நான் எப்படி தொழுதேன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும் என்பதற்காக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்ல வாரோம் என்றா, மற்ற சில வணக்கங்களை நாங்க நினைக்கிற மாதிரி செய்யற மாதிரி தொழுகையில மட்டும் நாங்க நினைச்ச மாதிரி செய்யலாம். தொழுகையில மிக முக்கியமான 19 ருக்ன்கள் பருப்புகள், அந்த ஒவ்வொரு இடத்திலையும் தங்குதலை விட்டுவிட்ட 13 பருப்புகள், அந்த 13 பருப்புகளில் ஆக முக்கியமான பருவு ஒரு 4 பருவை நாம் எடுத்துக் கொள்ளலாம். 1 கியாம், நிலையில நிற்பது. 2 ருக்ஊ, 3 சுஜூது, 4 அத்தஹியாத்துடைய இருப்பு. இந்த 4 மிக முக்கியமான அர்க்கான்கள் பருப்புகள். இந்த 4 மிக தெளிவாக குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் கூறியிருக்கிறான், நீ அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக நின்று கொண்டு சொல்லுங்க. இன்னொரு ஆயத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா குந்தும் இலா ஸலாத், தொழுகைக்காகவே நீங்க நின்ற உது செய்யற முறையை குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான். அதனால முதலாவது நிற்குதல், நின்று தொழுவதல் பருவு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஒருவரால் நிற்க முடியாது, நின்றால் கீழே விழுந்து விடுவார், அவர் தடுமாறி தடுமாறி நிற்கிறார், அவருடைய உடல்ல சக்தியே இல்லை, அவரால் நிற்கவே முடியாது என்ற கட்டத்தில் தான் அவர் கீழே நிலத்தில் உட்கார்ந்து சொல்வதற்குரிய அனுமதி. ஒருவரால் மிச்ச நேரம் நிற்கலாம். உதாரணமாக 2 இமாம் கியாம்ல இருக்கிறாரு, இவரால 1 நிற்கணும் என்றால் 1 நிற்கிறது கட்டாயம். 2 அவருக்கு நிற்க முடியாது என்ற சட்டம் வரும் பொழுதுதான் அவர் கீழே நிலத்திலே உட்காருவதற்குரிய அனுமதி. எங்களுடைய பொதுவான ஒரு சட்டம் என்ன, அதாவது எது முடியுமோ அந்த முடிவுமானதை செய்யணும், முடியாததை மட்டும்தான் விடணும். நான் சொன்ன உதாரணம், ஒரால 1 நிற்கணும் என்றா 1 நிற்கணும், அதற்கு மேலால அவரால் நிற்க முடியாத பட்சத்தில் தான் அவர் கீழே உட்காரணும். இப்பொழுது நாங்க பார்க்கலாம், முதலாவது ஒருவரால கியாமுல நிலையில நிற்கவே முடியாது, நின்றால் அவர் கீழே வீழ்ந்து விடுவார், அவரால் சக்தி இல்லை. இப்பொழுது அவர் அமர்ந்து சொல்லலாம், எங்க கீழே நிலத்தில தான் அமரணும், கீழே நிலத்தில தான் உட்காரணும். நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், நபி அவர்கள் ஒரு கட்டத்துல குதிரையிலிருந்து கீழே வீழ்ந்து அவர்களுடைய கால காயம் ஏற்பட்டு நபி அவர்கள் கீழே அமர்ந்து கொள்வதாக சொல்வதாக ஹதீஸ்ல வருது. இப்ரானிபுல் ஹசைன் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு மூலம் வியாதி ஏற்பட்டிருந்தது. அவர்கள் கேட்கிறாங்க, யார சூழல்லா, எனக்கு மூலம் வியாதி, நிற்க முடியாது. நபி அவங்க சொன்னாங்க, உங்களால நிற்கவே முடியாது என்று சொன்னா நீங்க கீழே அமர்ந்து கொண்டு சொல்லுங்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நன்றாக நாங்க விளங்கணும், நாங்க பலவிதமான சிரமங்களை மேற்கொண்டு மஸ்ஜித்துக்கு வருகிறோம், சொல்வதற்காக வேண்டி பலவிதமான கஷ்டங்களை பொறுத்துக் கொள்கின்றோம், ஆனால் மஸ்ஜித்துக்கு வந்ததற்கு பின்னால சமீப காலமாக இங்க கதிரைகள் உட்கார்ந்திருக்கிறவர்களை பார்த்து மாத்திரம் நாம் சொல்லல, உட்கார்ந்திருக்கிறவர்கள் நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் ஒரே சட்டம் இல்ல. ஒருவருடைய உடல் நிலைமையை வைத்து சட்டங்கள் மாறுபடும், வித்தியாசப்படும். இங்கே வந்திருக்கிறவர்கள் யாரும் அவசரப்பட்டு அவர்களுக்கு பத்துவா கொடுக்கவும் மேலா, நீங்க செய்யறது ஹராம் என்று பத்துவா கொடுக்கவும் மேலாது. ஒவ்வொருவரும் அவரவர்கள் உலமாக்களை அணுகி அவர்களுடைய சங்கடங்களை சொல்லி என்னால உட்கார முடியுமா முடியாதாண்டு அவரவர்கள் கேட்டுக்கொள்ளணும். நாங்க பொதுவாக கூறுகின்றோம், ஒரால அறவே நிற்கவே முடியாது. நாங்க பார்க்கலாம் சிலர்கள் தொழும் போது மட்டும் வந்து கதையில் உட்கார்றாங்க, அதற்கு பின்னால் எவ்வளவு நேரம் நடக்கிறாங்க, அதற்கு பின்னால் எவ்வளவு நேரம் நின்று கொண்டு பேசுகிறார்கள். சில வீட்டிலுள்ள பெண்மணிகளும் தான் தொழுகிற நேரத்தில் மட்டும் கதிரை இழுத்தாச்சு தொழுகிற, அதற்கு பின்னால அவர்கள் அவர்களுடைய கிச்சனுடைய வேலை. சில வேலை சில பங்கன் எல்லா இடத்திலையும் கதிரை மேசை இல்லை, கீழே வைப்பார்கள் சாப்பாடு, அந்த நேரத்தில் கீழே உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சில ஆண்களும் சாப்பிடுகிறார்கள், சில பெண்களும் சாப்பிடுகிறார்கள். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஒரால அறவே நிற்க முடியாத அந்த கட்டத்தில் மார்க்கத்தில் எங்களுக்கு அனுமதி இருக்குது. இரண்டாவது கட்டம், அவர் கீழே நிலத்தில தான் உட்காரணும். நிலத்தில் உட்காருவதற்கும் நான்கு முறை, முதலாவது முறை நாங்கள் முதலாவது அத்தகையாத்தில் இருப்போமே அந்த முறை, அதற்கு இஸ்திராஷ் என்று சொல்லப்படும். இரண்டாவது முறை தவறு, அதாவது கடைசி அத்தகையாத்தில் நாங்கள் உட்கார்ற முறை. மூணாவது முறை அத்தரப்போ சம்மானம் கொட்டி இருக்கிற முறை. நான்காவது முறை ரெண்டு காலையும் கிப்லாவை முன்னோக்கி கீழே நிலத்தில் உட்காருவது. நன்றாக நாங்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ளணும். ஒரு ஆளுக்கு முதலாவது அத்தகையாத், இரண்டாவது அத்தகையாத், மூணாவது முறை சம்மானம் கொட்டி அமர்வு, நான்காவது தன்னுடைய காலை நீட்டியோ அல்லது ரெண்டு காலை நட்டியோ அவர் கீழே அவரால் உட்கார முடியாத பட்சத்தில் தான் அவருக்கு அனுமதி என்ன, கொஞ்சம் உயர்ந்த ஒரு இடத்தில் உட்காரலாம், உயர்ந்த ஸ்டூல் போன்றவைகள்ல உட்காரலாம் அனுமதி இருக்குது. நாங்க பார்க்கலாம் சில நேரங்கள்ல எங்கடவங்க கொஞ்சம் மக்களுக்கு நல்ல ராகத்தை கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி நல்ல இலகுவான ஷியாருக்களை கதிரைகளை செஞ்சிருக்கிறாங்க. அதுல சாய்ந்து கொண்டு ரெண்டு கைகளையும் ரெண்டு பக்கமாக வைத்துக் கொண்டு நாங்க யாருக்கு முன்னால நிற்கிறோம், நாங்க என்ன இங்க ஏதாவது ஒரு பிசினஸ் விஷயமா பேசவா வந்திருக்கிறோம், நாங்க ரப்பல் ஆலமீனாகி அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிறோம். எவ்வளவு அடக்கத்தோடு, எவ்வளவு ஒடுக்கத்தோடு, எவ்வளவு பணிவோடு, எவ்வளவு நாங்க கவனமாக தொழுகையை தொழணும். சில நேரங்களில் அந்த கதிரைகளில் அமர்ந்தால் அந்த ஃபீலிங் அந்த சிந்தனை வராது. ஆ, ஒரு ஆளால அந்த ஸ்டூல்ல, அதாவது பின்னால சாய்மானமும் இல்ல, இந்த கை வைக்கிற அந்த ஆம் அதுவும் இல்ல, ஸ்டூல்ல உட்கார்ந்த கீழே முழுவாறு தாராளம் அவர் சாய்ந்து கொள்ளலாம். மேலும் பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது மசாலா என்ன, ஒரு ஆளால அறவே நிற்க முடியாது, அவர் கீழே நிலத்துல உட்காரலாம். இரண்டாவது தான் ருக்கூ. ருக்கூஐ பற்றியும் குர்ஆன்ல வருது, யா அய்யுஹல்லதீனா ஆமனு ருக்அஊ வஸ்ஜுதூ வஅபுதூ ரப்பகும் வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீனா ஆமனு ருக்அஊ, ருக்உ செய்யுங்கள், வஸ்ஜுதூ சுஜூத் செய்யுங்கள், வஅபுதூ ரப்பகும் உங்களுடைய ரப்பை வணங்குங்கள், வஃஅலுல் கைர் நல்ல வேலைகளை செய்யுங்கள், நீங்க வெற்றி பெறுவீங்க. அதனால ருக்உ செய்யும் படியும் குர்ஆன்ல வந்திருக்குது. ருக்உ எப்படி செய்யணும், எங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளை இரண்டு முட்டுக்கால்களால பிடிக்கக்கூடிய அளவுக்கு குனியணும். சுஜூது செய்யற இடத்தை எங்களை கண்கள் பார்த்து இருக்கணும். ஒராளால அந்த அளவுக்கு குனியேல, கொஞ்சம் தான் குனியேலும், அவருடைய முதுகில அல்லது அவருடைய இடுப்புல ஏதாவது சேஜரி நடந்திருக்கு பரவாயில்லை, அவரால் முழுமையாக துணி ஏதாட்டி அவர் ஓரளவு துணிஞ்சாலும் ருக்கூ செல்லுபடியாகும் என்று இமாம்கள் கூறுகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால மூணாவது கட்டம் தான் சுஜூத். சுஜூதிலேயும் ஏழு உறுப்புகள் நிலத்தில் படணும். நபியுடைய தெளிவான ஹதீஸ், உமிர்த்து அன் அஸ்ஜுத அலா சபஅத்தி அர்பும், ஏழு உறுப்புகளின் மீது சஜிதா செய்யும்படி நான் ஏவப்பட்டிருக்கிறேன். இரண்டு உள்ளங்கைகள், இரண்டு முட்டுக்கால்கள், இரண்டு பாதங்கள் நம்முடைய நெற்றியுடைய பகுதி. இந்த ஏழு பகுதியும் நிலத்தில் படவும் அது சுஜூதுடைய கடமை. இந்த ஏழுல ஏதாவது ஒன்று விடுபட்டாலும் அவருடைய தொழுகை கூடாது, சுஜூது கூடாது என்றால் தொழுகை கூடாது. நீதான தெரியாக்கிறே சகோதரர்களே. ஆனால் ஒருவரால் அத்தகையாத்திரை இருக்கலாம், ஆனால் சுஜூதுக்கு முழுமையாக நிலத்தில் அவருடைய நெற்றிய வைக்க இயலாது, ஓரளவு வைக்கலாம் என்று அதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஒருவரால நிலத்தில அவருடைய தலையை வைக்க இயலாது என்ற கட்டத்தில் தான் அவர் ஓரளவு கொஞ்சம் கூடுதலாக தலையை துணித்துக் கொண்டால் போதும். அதற்கு பின்னால அத்தஹையாத்துடைய இருப்பு. அதனை நான் நான்கு முறை சொல்லியிருக்கிறேன். இந்த நான்கு முறையில ஒருவரால கீழே உட்காரவே இயலாது. கீழே உட்காரவும் இயலாது, அவரால் சுஜூது செய்யவும் முடியாது. நிலத்தில் நெத்தியை வைத்து சுஜூது செய்யவும் முடியாது, அவரால் நிலையில நிற்கவும் முடியாது, அவரால் ருக்குவும் செய்ய முடியாது என்ற கட்டத்தில் தான் ஒரு உயர்ந்த ஸ்டூல் மாதிரி ஒன்றுல அமருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி தரப்பட்டிருக்கின்றது. அதனால் இதை நாங்கள் பொதுவாக எடுக்க இயலாது. சிலரால நிற்க ஏல ருக்குவுக்கு போகலாம், இன்னும் சிலரால ருக்குவுக்கு செய்யலாம், சுஜூதுக்கு போக முடியாது. இன்னும் சிலரால சுஜூது செய்யலாம், ஆனா கீழே இருப்பில இருக்கேலாது. ஒவ்வொருவருடைய உடல் நிலைமையை வைத்து அவர்களுக்குரிய சட்டங்கள் வித்தியாசப்படும். அதனால் அதை தகுந்த உலமாக்கள்கிட்ட கேட்டு அவர்களுடைய வணக்கங்களுடைய முறையை ஒவ்வொரு மசிதிலையும் தொங்க போட்டிருக்கிறாங்க. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, அதாவது சதரையில் அமர்ந்து தொழக்கூடிய முறை எல்லா மசிதிகளையும் போட்டிருக்கிறார்கள். அதை ஒரு படிக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் கூட போகாது. ஆனால் பலர்களுக்கு அதை படிப்பதற்கு நேரம் இல்லை, அதை பார்ப்பதற்குரிய நேரம் இல்லை. நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு வணங்குகின்றோம், என்னுடைய கொள்கை அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படணும், என்னுடைய கொள்கை அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும். 40-50 வருஷம் தொழுகிறோம், ஆக சிரமப்பட்டு தொழுகிறோம். ஆனால் பருதான தொழுகைகளுக்குத்தான் இவைகள் கட்டாயம். கயாமும் கட்டாயம், கிப்லாவை முன்னோக்கிறதும் கட்டாயம். ஆனால் பருதான தொழுகை அல்லாத நபுள் தொழுகை, சுன்னத்தான தொழுகை உட்கார்ந்து கொண்டு தொழலாம். ஆனால் அதிலேயும் பருதான தொழுகையில பாதி நன்மை தான் கிடைக்கும். பருதான தொழுகைக்கு 100,000 என்றா நபுள் தொழுகைக்கு 50,000. ஹதீஸ்ல மிக தெளிவாக வருது, மன் சல்லா காயிதன் ஃபலஹு அஜ்ரு மித்ல் காயிம், யார் அமர்ந்து தொழுதாரோ அவருக்கு நின்று சொல்லவருடைய ஹாஃப், பாதி நன்மை. ஆனாலும் நபுள் தொழுகைகளை அவர்கள் அமர்ந்து கொண்டு சொல்வதற்கு அனுமதி. ரெண்டு தொழுகைகளை ஒரே மாதிரி பார்க்கேனா, பருதுடைய தொழுகை வித்தியாசம், சுன்னத்தான தொழுகையுடைய சில சட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசம். சுன்னத்தான தொழுகை கிப்லாவை முன்னோக்காம சொல்லலாம். நாங்க சில வேளை எங்களை சொந்த வாகனத்துல போறோம், அல்லது அரசாங்கத்துடைய ட்ரெயின்ல பஸ்ல போறோம், பருவ மட்டும் தொழுகட்டும், ட்ரெயின் போய்விடும் அல்லது பஸ் போய்விடும் என்று அவசரமாக வந்து ட்ரெயின்ல பஸ்ல ஏறிக்கொண்டோம், எங்கட வாகனத்தில் ஏறிக்கொண்டோம், அந்த பிந்திய சுண்ணத்தை எங்கட வாகனத்துடைய சீட்டிலிருந்து தாராளம் தொழுது கொள்ளலாம். ஏனால் சுண்ணத்தான தொழுகைக்கு செய்யாம் கட்டாயம் இல்ல, நிற்பது கட்டாயம் இல்ல, அமர்ந்து கொண்டு தொழலாம். சுண்ணத்தான தொழுகைக்கு கிப்லாவை முன்னோக்கிறது கட்டாயம் இல்ல, கிப்லா அல்லாத திசைகளிலும் தொழலாம். இதே மாதிரி விமானத்தில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் விமானத்திலேயும் சில நேரங்களில் சில இஸ்லாமியர்களுடைய விமான நிறுவனமாக இருந்தால் சில விமானங்கள்ல பின்னால தொழுகைக்கு ஏற்பாடு செய்திருப்பாங்க. அநேகமான விமானங்கள்ல ஏற்பாடு இல்லை. அந்த நேரத்தில் தொழுகையை சபாவாக்காமல் நாங்கள் சீட்டு உட்கார்ந்து கொள்ளணும், அந்தந்த தொழுகையுடைய நேரம் வந்தவுடன் அந்த நேரத்தை ஃபாலோ பண்ணணும். இப்ப சரியான நேஷே, நாங்க எங்க போறாண்டாலும் எங்களுக்கு முன்னால ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அந்த ஸ்கிரீன்ல மெப்பு வந்து கொண்டே இருக்கும். நீங்க எந்த நாட்டுடைய மேற்பரப்புல போய் கொண்டிருக்கிறீங்க எங்களை எல்லோருக்கும் தெரியும். எங்களை பக்கத்து நாட்டுடைய இந்தியா, இந்தியாவுக்கும் எங்களுக்கும் ஓரளவு டைம் ஒரே மாதிரி, அதுக்கு பக்கத்துல பாகிஸ்தான், அதற்கு பக்கத்துல அப்படி ஈரான், ஈராக், இப்படி உலகத்துடைய ஒவ்வொரு நாட்டுகளுடைய மெப்பும் எங்களுக்கு இருக்குது. நோன்பாடிகளாக இருக்கலாம், அவர்களுக்கும் இதே சட்டம் தான். விமானத்துல பறக்கிற நேரத்தில் நோன்பு பிடிப்பதும் எந்த நாட்டுடைய மேல்பரப்புல நாங்க பறக்கிறோமோ அந்த நாட்டுடைய ஃபஜ்ர் டைமை வைத்துத்தான் நோன்பை பிடிக்கணும். எந்த நாட்டுல நாங்க பறக்கிற நேரத்துல சூரியன் மறைகிறதோ அந்த நாட்டுடைய சூரியன் மறைவை வைத்துத்தான் நோன்பையும் திறக்கணும். நோன்புக்கும் இதே சட்டம் தான், தொழுகைக்கும் இதே சட்டம் தான். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், விமானத்திலேயாக இருந்தாலும் சரி, அமர்ந்து தொழுதாலும் பருவான தொழுகைகளை நாங்க கலாபாக்கின குற்றம் இல்ல, வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் அதை நீட்டித் தொழணும். ஆனால் தொழாமல் விட்டு விட்டோம் என்றால் கலாபாக்கிறது மிகப்பெரிய பாவம், அந்த பாவத்திற்கு நாங்க ஆளாக்கப்பட்டு விடுவோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால இங்க கதிரையில தாராளம் உட்கார்ந்து பயான கேட்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. நான் சொன்னதெல்லாம் பருவான தொழுகைக்குரியதுதான். ஒவ்வொருவருடைய நிலைமைகளை வைத்து வித்தியாசம். ஒருவரால் அறவே நிக்க முடியாது, அவருக்கு சட்டம் வேற. ஒருவரால் ஓரளவு நிக்கணும், அந்த ஓரளவு நிக்கணும். அதற்கு பின்னால அவரால் ருக்குவுக்கு அறவே குனிய முடியாது. ஆக சிறந்தது கீழ நிலத்தில் அந்த அந்த ஹதீஸ்ல நபியுடைய சுன்னத்தும் இருக்குது. கடந்த பல ஆயிரம் வருஷமாக எங்கட முன்னோர்கள் நிலத்தில தான் தொழுது கொண்டிருக்கிறாங்க. சில கட்டங்களில் இந்த ஸ்டூல் போன்றவைகளை முடியாத கட்டத்தில் தொழுதிருக்கிறாங்க. ஆனா இப்பொழுது நாங்க பார்க்கலாம், சில நேரங்களில் ஷைத்தான் எங்களோட விளையாடி அந்த சோம்பரம் அல்லது ஒரு வகையான உற்சாகம் இல்லாத தன்மை வந்ததோடு குட்டுவத்துல சேரல நாங்க உட்கார்றது பிழை இல்ல. ஆனா பருவான தொழுகைகளுக்காக எக்காம சொல்லப்பட்டு விட்டது என்றால் முடியுமான அளவுக்கு நிக்க முடியும் தான் நிக்கணும். அந்த சேயாருடைய கால்களும் எங்க இருக்கணும், எங்கட குதிகால் எங்க இருக்கணும், அந்த குதிகால் உள்ள இடத்துலதான் சேயாருடைய கால்கள், இஸ்கூலுடைய கால்கள், பின்னங்கால் இருக்கணும். சிலவேளை அந்த மாமும், அதாவது மற்ற மாமும்களை விட கொஞ்சம் முன்னால் இருப்பதை போன்று தெரிந்தாலும் இமாம்கள் கூறுகிறார்கள், பரவாயில்லை, இல்லாட்டி அவர்களுக்கு பின்னால் சொல்லக்கூடியவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுவிடும். அதனால இஸ்கூலுடைய சேயாருடைய கால்கள் பின்னங்கால நாங்க எங்க வைக்கிறோமோ அதற்கு நேராக தான் இருக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால தொழுகை ஆக முக்கியமான ஒரு வணக்கம், ஆக முக்கியமான இபாதா. நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, எந்த கட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் யாரும் விடுவதற்குரிய அனுமதி இல்லை. இவ்வளவு முக்கியமான தொழுகைகளை அல்ஹம்துலில்லா நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் தொழுகையுடைய ருக்குங்கள், தொழுகையுடைய பருதுகள்ல ஏதாவது முன்ன பின்ன நாங்கள் செய்து விட்டோம் என்றா எங்களை தொழுகை அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படாது. நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு தொழுக, 40-50 வருடத்துடைய தொழுகை வீணாக போய்விடும். இஸ்லாம் கஷ்டம் இல்லை, இறுதியாக கூறுகிறோம், இஸ்லாம் சிரமம் இல்லை. ஒவ்வொருவருடைய நிலைமைக்கு ஏற்ப இஸ்லாத்தில் அல்ஹம்துலில்லா சட்டங்கள் வகுத்து தரப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருவருக்குரிய சட்டத்தை மற்றவர் அதை மிஸ்யூஸ் பண்ணுவதைத்தான் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. அதனால யாரு சங்கடம் உள்ளவர்களோ, யாரு நோயாளிகளோ, அவர்கள் தாராளம் உலமாக்களை அணுகி தங்களுடைய நிலைமைகளை கேட்டு தெரிந்து கொள்ளணும். அதனால தொழுகையுடைய விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருப்பதோடு விசேஷமாக வீட்டிலுள்ள பெண்மணிகள் இது பேசப்படுறதே இல்லை. வீட்டில் உள்ள தொழக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த விடயங்கள் சொல்லப்படுவதே இல்லை. அவங்க எல்லாத்தையும் நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு செய்யறாங்க. தொழுகிற நேரத்தில் மாத்திரம் கதிரையில சேரல் உட்கார்ந்து தொழுகிறார்கள். சிலவே அவர்களுடைய தொழுகையும் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் ஆகிவிடும். அதனால் வீட்டிலுள்ள பெண்களுக்கும் இந்த விடயத்தினை நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். மற்ற அமல்களில் எவ்வளவு கவனமாக செய்கிறோமோ அதை விட கூடுதலான கவனத்துடன் இந்த அமலை நாங்கள் செய்தோம். அல்லாஹுடைய பொருத்தத்தை, அவனுடைய அருளை, அவனுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியான்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய அனைத்து கட்டளைகளை முழுமையாக அதற்குரிய முறைப்படி செய்ய நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக. எங்களை யார் யார் நோயாளி கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோயை தீர்த்து வைப்பாயாக, கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் பிரதோஷ் என்ற தோற்றத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ்.